ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்பு இதயங்களே, திருவழிபாட்டின் இறுதி ஞாயிறு இது. அடுத்த ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழா. அதற்கடுத்த ஞாயிறு நவம்பர் 28 தேதி திருவருகை காலத்தோடு திருவழிபாட்டின் அடுத்த ஆண்டை நாம் ஆரம்பிக்கின்றோம். சென்ற ஆண்டு நவம்பர் 29 தேதி இந்த திருவழிபாட்டு ஆண்டை நாம் ஆரம்பித்தபோது நமக்கு தரப்பட்ட விவிலிய வாசகம் லூக்கா நற்செய்தி 21 பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்று திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறன்று மீண்டும் லூக்கா நற்செய்தி 21 பிரிவிலிருந்து வாசகம் தரப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முழுவதும் அன்புள்ளங்களே, பெரும்பாலான ஞாயிறு திருப்பலிகளில் லூக்கா நற்செய்தியின் அற்புத பகுதிகள் வழியாக இறைவன் நமக்கு அளித்த மேலான எண்ணங்களுக்காக அவருக்கு நன்றி கூறுவோம்.
என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே.
அன்பு நெஞ்சங்களே, லூக்கா நற்செய்தியின் அற்புத பகுதிகள் என்று சொன்னதும் எல்லாமே மனதிற்கு இதமானதை சொல்லும் நற்செய்திகள் என்று பொருள் கொள்ளக்கூடாது. நற்செய்தி என்றால் நல்லதை சொல்லும் செய்தி. அந்த நல்ல செய்தி சில சமயங்களில் மனதில் பயத்தை கலக்கத்தை உண்டாக்கும். நல்லவை நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆதங்கத்தோடு தரப்படும் எச்சரிக்கையும் நல்ல செய்திதானே. இந்த கோணத்திலிருந்து இன்றைய நற்செய்தியை பார்க்க உங்களை அழைக்கிறேன் அன்பர்களே. இன்று நமக்கு தரப்பட்டுள்ள நற்செய்தி வாசகத்தில் 15 திருவசனங்கள் உள்ளன. அவற்றில் 13 திருவசனங்கள் அழிவை கூறுகின்றன. இதோ இன்றைய நற்செய்தியின் துவக்கம்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கின்றீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார்.
இப்படி ஆரம்பமாகின்றது இன்றைய நற்செய்தி. இயேசுவுக்கு ஆனாலும் இவ்வளவு வீரம் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். இஸ்ராயல் மக்கள் மிகப்பெரிய திருத்தலமாக கொண்டாடி வந்த எருசலேம் பேராலயத்தின் நடுவில் நின்று கொண்டு அந்த பேராலயம் கல்மேல் கல் இராதபடி இடிந்து தரைமட்டமாகும் என்று கூறுவதற்கு தனிப்பட்ட ஒரு வீரம் வேண்டும். பின் வருவதை முன்கூட்டியே அறியும் அருள் இயேசுவுக்கு இருந்ததால் அவரால் இவ்வளவு உறுதியாக பேச முடிந்ததென்று இந்த வீரத்திற்கு நாம் விளக்கம் சொல்லலாம். ஆனால் அதே நேரம் அன்பர்களே, யோசித்து பாருங்கள். தனிப்பட்ட ஒருவரது வாழ்வு போகின்ற திசை, அவர் நடந்து கொள்ளும் முறை, இவைகளை வைத்து அவர் வாழ்வு அழிவை நோக்கிப் போகிறதா அல்லது மகிழ்வை நோக்கிப் போகிறதா என்று சொல்லிவிடலாம் இல்லையா? அதேபோல் ஒரு நிறுவனம் நடத்தப்படும் முறையை வைத்தும் அதன் எதிர்காலத்தை பற்றி கூறிவிடலாம். எருசலேம் கோவில், உலகம், இவை இரண்டும் செல்லும் போக்கை இயேசு ஆழமாக உணர்ந்து இன்றைய நற்செய்தியில் சொல்லியிருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தியுள்ளார். இயேசுவை பொறுத்தவரை அவர் 12 எருசலேம் ஆலயம் நடத்தப்படும் முறையை பார்த்து கவலைப்பட்டிருப்பார். அவரது கவலை, ஆதங்கம் இவைகளையெல்லாம் ஒரு சாட்டையாக பின்னி ஒரு சில நாட்களுக்கு முன் அந்த ஆலயத்தை அவர் தூய்மைப்படுத்தினார் என்று லூக்கா நற்செய்தி 19 நாம் வாசிக்கின்றோம். அதற்கு பின்னும் அந்த ஆலயம் மீண்டும் மெதுவாக பழைய நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்ததை பார்த்த இயேசு, இவ்வளவு வியாபார ரீதியில் செல்லும் இந்த கோவில் கட்டாயம் பிற நாட்டவரின் பொறாமை பார்வையில் படும், இந்த கோவில் சேர்த்துள்ள செல்வமே இதன் அழிவுக்கு காரணமாயிருக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லும் வண்ணம் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்தியின் முதல் இரு திருவசனங்களில் கோவிலின் அழிவு பற்றி சொல்லும் இயேசு, அதன்பின் உலகில் நிகழப்போகும் அழிவுகளை பற்றி 13 திருவசனங்களில் கூறியுள்ளார். அவர் பட்டியலிட்டு கூறும் அவலங்களை அலசி பார்த்தால் இயேசு ஏதோ நாம் வாழும் இந்த உலகத்தை பற்றி சொல்வது போல் தெரிகின்றது. அவர் கூறும் அந்த அவலங்கள் இவைதான். கடவுளின் பெயரால் உலகம் அழியப் போகிறது என்ற பயத்தால் மக்களை வழிமாறி போகச் செய்தல், போர் முழக்கங்கள், குழப்பங்கள், நாடுகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து எழுதல், பெரிய நிலநடுக்கங்கள், பஞ்சம், கொள்ளை நோய், அச்சுறுத்தும் அடையாளங்கள் வானில் தோன்றுதல். அன்பர்களே, இவை அனைத்தும் நாம் வாழும் காலத்திலும் நம்மை சுற்றி நடப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த அவலங்களுக்கு, அழிவுகளுக்கு மத்தியில் கலங்காமல் இருங்கள் என்று இயேசு உறுதியளிக்கின்றார். இயற்கையில் பொது வாழ்வில் நடக்கும் இந்த பயங்கரங்களை கூறிவிட்டு பின்னர் நமது தனிப்பட்ட வாழ்வை, குறிப்பாக தம்மை பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்வை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார் இயேசு. அங்கும் அவர் சொல்பவை அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் ஒரு பட்டியல்தான். நீங்கள் விசாரணைகளுக்கு இழுத்துச் செல்லப்படுவீர்கள், உங்கள் குடும்பத்தினரே உங்களை காட்டிக் கொடுப்பார்கள், உங்களுக்கு எதிராக சான்று பகர்வார்கள், உங்களுள் சிலரை கொல்வார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். அன்பு நெஞ்சங்களே, இயேசு கூறிய இந்த அழிவுகள் ஈராக்கில் வாழும் கிறிஸ்துவர்கள் சந்தித்து வரும் வன்முறைகளை, அண்மையில் பாக்தாதில் அக்டோபர் 31 ஞாயிறு திருப்பலி நேரத்தில் நடந்த தாக்குதலை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஈராக்கில் வாழும் கிறிஸ்துவர்கள் தங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க அவர்களுக்காக சிறப்பாக இன்று ஜெபிப்போம். அன்பு நெஞ்சங்களே, இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறிய இந்த அழிவுகளை கேட்கும்போது இது என்ன நற்செய்தியா என்று கூட கேட்டு தோன்றுகிறது, இல்லையா? மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், நற்செய்தி என்றால் இனிப்பான செய்தி அல்ல. நமக்குள் வளரும் ஒரு நோயை நமக்கு சுட்டிக்காட்டும் மருத்துவரை எதிரி என்றா நாம் கூறுகின்றோம்? நாவுக்கு கசப்பான மருந்துகளை தரும் அவர் நமது நன்மைக்காக செய்வதாக நாம் நம்புவதில்லையா? அதேபோல் இயேசுவும் இந்த உலகத்தை பற்றிய கசப்பான உண்மைகளை சொல்கிறார். முக்கியமாக தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு வரவிருக்கும் சவால்களை ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக்குகின்றார். அன்புள்ளங்களே, இத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலும் இயேசு தரும் ஒரே வாக்குறுதி அவரது பிரசன்னம். அழிவுகளையும் குழப்பங்களையும் பட்டியலிட்ட இன்றைய நற்செய்தியின் 15 திருவசனங்களில் 14, 15 என்ற இரு திருவசனங்களில் மனதுக்கு துணிவூட்டும் நல்ல செய்தியை சொல்கிறார் இயேசு. விசாரணைகளின் போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது என்று சொல்கிறார் இயேசு.
என்னை தோளில் சுமந்து தினந்தோறும் நடந்து துணையாகும் அன்பே.
அன்பு நெஞ்சங்களே, நற்செய்தியின் இறுதியிலும் இயேசு ஆறுதல் தரும் வார்த்தைகளோடு இதை நிறைவு செய்கிறார். நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். இயேசு இங்கு குறிப்பிடும் வாழ்வு இவ்வுலக வாழ்வு அல்ல, மறுவுலக வாழ்வு. அன்பு நெஞ்சங்களே, சென்ற ஞாயிறு சிந்தனையின் போது மறுவாழ்வை பற்றி பேசினோம். அப்போது சாவுக்கு நாள் குறிக்கப்பட்ட ராண்டி பாஷ் என்ற பேராசிரியரை பற்றி நான் கூறினேன். அவர் இறப்பதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன் தன் பல்கலைக்கழகத்தில் புதிதாக பட்டம் பெற்ற இளையோருக்கு வழங்கிய ஒரு உரையை கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் அவர் கூறுவது இதுதான். உங்கள் வாழ்வில் ஆழ்ந்த தாகத்தோடு கனவுகளை துரத்துங்கள். கனவுகளை துரத்துவதற்கு முன் அவை எப்படிப்பட்ட கனவுகள் என்பதை தீர்மானம் செய்யுங்கள். பொருளும் புகழும் சேர்க்கும் கனவுகளை துரத்த வேண்டாம். நீங்கள் எவ்வளவுதான் பொருள் சேர்த்தாலும் உங்களை விட வேறொருவர் இன்னும் அதிக பொருள் சேர்த்திருப்பார். அது உங்களை மீண்டும் ஏக்கத்தில் விட்டுவிடும். மனித உறவுகளை சேகரிக்கும் கனவுகளை துரத்துங்கள். மனித உறவு ஒவ்வொன்றும் ஏக்கம் தராது, நிறைவை தரும். இதுதான் ராண்டி பாஷ் அளித்த அந்த உரையின் சுருக்கம். அன்புள்ளங்களே, வாழ்வை சந்திக்க, அதிலும் முக்கியமாக வாழ்வின் பிரச்சனைகளை, துயரங்களை, கவலைகளை, அழிவுகளை சந்திக்க நமக்கு தேவையான பொருட்கள் செல்வம் பதவிகள் அல்ல, மாறாக நமது உறவுகள். இயேசு இந்த உலகில் வாழ்ந்த வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை என்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த வாழ்வில் அவருக்கு உறுதியை தந்தது தந்தையாம் இறைவனோடு அவருக்கு இருந்த உறவு. பணம் புகழ் என்று அழியும் சக்திகளுக்கு, உலகை அழிக்கும் சக்திகளுக்கு மத்தியில் மனித உறவுகள் என்ற சக்தியை நாம் தேடிச் செல்வோம். அந்த உறவுகளுக்கெல்லாம் சிகரமாக இறைவனின் உறவும் நம்மோடு உள்ளதென்ற நம்பிக்கையோடு உலகப் பயணத்தை, வாழ்வின் முடிவை, இந்த உலகத்தின் முடிவை எதிர்கொள்வோம். வாருங்கள்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.